புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைத்து மாணவர்களும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு தேர்வாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மாறிக்கொண்டு வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு சில மாணக்கர்களுக்கு ஒரு முறையான வழிகாட்டல்கள் கிடைக்கிறதில்லை. இனிமே யாருமே கவலையே பட வேண்டாம். நம்முடைய பண்பலையில் ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணிக்கு இந்த TNPSC தேர்வில் எவ்வாறு வெற்றி பெறுவது, எந்தெந்த பாடங்களை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கிறது, இந்த TNPSC தேர்வை எப்படி எதிர்நோக்கிறது, இந்த மாதிரி மாணவர்களுக்கு பல்வேறு வழிகாட்டல்களை உன்னால் முடியும் நிகழ்ச்சியின் மூலம் பகுதி 6 வழங்குவதற்கு அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மைய நிறுவனர் திருமதி சா முத்துலட்சுமி அவர்கள் Group 4 Unit 7 இந்திய தேசிய இயக்கம் பகுதி 1 நமக்காக வழங்க உள்ளார். தற்போது நம் பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கம் Group 4 எத்தனாவது யூனிட்னா Unit 7. இப்போ இந்திய தேசிய இயக்கம்னா 1885 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிகிற வரையும் பார்க்குறது தான் நான் இந்திய தேசிய இயக்கம். அப்போ இந்திய தேசிய இயக்கம் எழுச்சிக்கான காரணங்கள், இந்திய தேசிய இயக்கத்திற்கான காரணங்கள் என்னென்னு பார்ப்போம். நிறைய டாபிக் இருக்குது. அதில் முதல் டாபிக் புதிய நில உடைமை முறைகள். அப்போ ஆங்கிலேயர் காலத்தில் என்னென்ன நில உடைமை முறைகள் கொண்டு வந்தாங்க? மொத்தம் ஆங்கிலேயர்கள் 3 முக்கியமான நிலவரி சீர்திருத்தங்களை கொண்டு வந்தனர். எத்தனை? 3 முக்கியமான நிலவரி சீர்திருத்தங்களை கொண்டு வந்தனர். ஃபஸ்ட்டு நிலையான நிலவரி திட்டம், 2 மகள்வாரி முறை, 3 ரயத்துவாரி முறை. அப்போ ஃபஸ்ட்டு நிலையான நிலவரி திட்டம். ஃபஸ்ட்டு நிலவரினா என்னன்னா, விவசாய நிலத்தை குத்தகையை கொடுத்துட்டு அதன் மூலமாக இத்தனை வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டுப்பாங்க. ஒப்பந்தம் போட்டும் அதன் மூலயமா வர்ற அமௌண்ட்டை கவர்மெண்ட் எடுத்துக்கிறது தான் என்ன நிலவரி. அப்போ நிலையான நிலவரி திட்டத்தின் வேறு பெயர்கள், அப்போ வேறு பெயர் என்னென்னா, ஜமீன்தாரி முறை, ஜாகிர்தாரி முறை, மல்குஜாரி, பிஸ்வேதாரி. மொத்தம் நிலையான நிலவரி திட்டத்தோட வேறு பெயர்கள் என்ன? 4 ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ் வேதாரி. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 1765 வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றவர் யார்னா, ராபர்ட் கிளைவ். எந்தெந்த பகுதிக்குன்னா, வங்காளம், பீகார், ஒடிசா. இப்போ வரி வசூலிக்கும் உரிமையை வாங்கிடுறார் ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் யார்னா, ஆர்காட்டி வீரர்னு சொல்லலாம். ஆர்காட்டி வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ராபர்ட் கிளைவ். 2 இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர், ராபர்ட் கிளைவ். இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார்னா, வாரன் கேஸ்டிங் பிரபு. இப்போ ஃபஸ்ட்டு வரி வசூலிக்கும் பொறுப்பை வாங்கிடுறாரு. பொறுப்பை வாங்கிட்டு ஓராண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கிளைவ். அப்போ ஓராண்டு திட்டம்னா என்ன? நிலவரி அதாவது என்ன, குத்தகை, விவசாய நிலத்தை குத்தகை கொடுக்கறது 1 அதான் ஓராண்டு நிலவரி திட்டம். அந்த ஓராண்டு திட்டத்தை 5 திட்டமாக மாற்றி பின்பு ஓராண்டு திட்டமாக அறிவித்தவர் வாரன் கேஸ்டிங் பிரபு. ஓராண்டு திட்டத்தை 5 திட்டமாக மாற்றி பின்பு ஓராண்டு திட்டமாக அறிவித்தவர் வாரன் கேஸ்டிங் பிரபு. 10 நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவர் காரன் வாலிஸ் பிரபு. இப்போ 10 குத்தை கொடுக்குறாங்க நிலத்தை. இப்போ 10 நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவர் காரன் வாலிஸ் பிரபு. எந்தெந்த இடத்துக்குன்னா, வங்காளம், பீகார், ஒடிசா, வாரணாசி மற்றும் வடக்கு கர்நாடகம். இந்த 10 திட்டத்தை தான் நிலையான நிலவரி திட்டம்னு சொல்கிறாங்க. இப்போ 10 திட்டத்தை நிலையான நிலவரி திட்டம். அப்போ நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்த தலைமை ஆளுநர் யார்னா, காரன் வாலிஸ் பிரபு. இப்போ நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1700 1993. இப்போ அந்த நிலையான நிலவரி திட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன? ஜமீன்தாரி முறை. இப்போ ஜமீன்தார்னா என்னென்னா, ஜமீன்தார் இப்போ கிராமத்துலேயோ சுற்று வட்டார பகுதிகளில் அதிகமாக நிலம் யார் வச்சுருக்காங்களோ அவங்கள யாருன்னு சொல்லலாம், ஜமீன்தார்னு சொல்லலாம். அப்போ ஜமீன்தார் என்ற பாரசீக சொல்லின் பொருள் நிலத்தின் உடைமையாளர். அப்போ ஜமீன்தார்ங்கிறது எந்த மொழி சொல்னா என்ன மொழி சொல்லு? பாரசீக மொழி சொல். பாரசீக மொழி சொல்லின் பொருள் என்ன? நிலத்தின் உடைமையாளர். அப்போ ஜமீன்தார் ஒரு இடைத்தரகர். ஜமீன்தார் யார்? ஒரு இடைத்தரகர். ஏன் இடைத்தரகர்னு அவங்க ஜமீன்தாரை சொல்கிறோம்னா, அவரு தான் என்ன நிலையான நிலவரி திட்டத்தின் வரி வசூலிக்கும் பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறான்னா, ஜமீன்தார்கிட்ட கொடுக்குறாங்க. யாருக்கிட்ட இருந்து ஜமீன்தார் வரி வசூலிப்பாங்கன்னா, விவசாயிகளிடமிருந்து. விவசாயிகளிடமிருந்து வரியை வசூலித்து அதை கவர்மெண்ட்டு கொடுப்பார். அப்போ ஜமீன்தார்கள் விவசாயிகளிடமிருந்து வரி வசூல் செய்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசுக்கு செலுத்துவார்கள். இப்போ நிலையான நிலவரி திட்டத்தில் எத்தனை பங்கு வரி வசூலிக்கிறாங்கன்னா, 11 பங்கு வரி வசூலிக்கிறாங்க. இப்போ நிலையான நிலவரி திட்டத்தில் எத்தனை பங்கு வரி வசூல் செய்கிறாங்க? ஜமீன்தாரி முறையில் 11 விவசாயிகளிடமிருந்து வரியை வசூலித்து அதை கவர்மெண்ட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ ஜமீன்தாரி முறையில் யார் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள்னா, விவசாயிகள் மட்டும்தான். ஏன்னா 11 யார் கொடுத்துட்றாங்க? கவர்மெண்ட்டு கொடுத்துட்றாங்க. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் விவசாயிகள். பிரிட்டிஷ் வருவதற்கு முன், அப்போ பிரிட்டிஷ் வருவதற்கு முன்னுன்னா ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னாடி யாருடைய ஆட்சி நடக்கும்னா, மன்னர் ஆட்சி. அதாவது குறுநில மன்னர்கள், மன்னர் அரசர்கள் அவங்களுடைய ஆட்சி நடக்கும். அப்போ மன்னர் ஆட்சி பீரியடில் எவ்வளோ வரி நிலவரி வாங்கினாங்கன்னா, மொத்த வருவாயில் 1% தான் வாங்கியிருக்காங்க. மொத்த வருவாயில் 1%. அப்போ நிலையான நிலவரி திட்டத்தின் சிறப்பு கூறுகள் என்னென்னா, விவசாயிகளிடமிருந்து வரியை வசூல் செய்யும் அரசின் முகவர்களாக செயல்பட்டவர். விவசாயிகளிடமிருந்து வரியை வசூல் செய்யும் அரசின் முகவர்களாக செயல்பட்டவர்கள் ஜமீன்தார்கள். அவர் ஒரு இடைத்தரகர். அதனால் கவர்மெண்ட்டுக்கு விவசாயிகளிடமிருந்து வரியை வசூல் செஞ்சு ஒப்படைக்கணும். அதனால் அவங்களை என்ன சொல்கிறாங்க, ஜமீன்தார்களை அரசின் முகவர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ நிலையான நிலவரி திட்டத்தின் நிலத்தின் உரிமையாளர் யார்? ஜமீன்தார்கள். இப்போ நிலத்தின் உரிமையாளர் ஜமீன்தார்கள். அப்போ விவசாயிகளுக்கு பட்டா, அதாவது பட்டானா எழுதப்பட்ட ஒப்பந்தம். விவசாயிகளுக்கு பட்டா கொடுத்தவங்க யார்? ஜமீன்தார்கள். அடுத்தது நிலையான நிலவரி திட்டத்தின் நிறைகள். நிறைகள் என்னென்னா, தரிசு நிலங்கள் மற்றும் காடுகள் விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டன. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டா, நிலையான நிலவரி திட்டத்தின் நிறைகள் என்னென்னா, தரிசு நிலங்கள் அதாவது என்ன, காடுகள். காடுகளெல்லாம் என்ன நிலமாக மாற்றுறாங்க? விவசாய நிலமாக மாற்றிடுறாங்க. அப்போ நிலத்தின் உரிமையாளர் யார்? ஜமீன்தாரர்கள். அப்போ ஜமீன்தாரர்கள், ஜமீன்தார்னா என்ன பொறுப்பு அவங்களுக்கு இருந்ததுன்னா, நீதி வழங்கும் பொறுப்பு. ஜமீன்தார்னா நான் நீதி வழங்கும் பொறுப்பு தான் இருந்தது. அந்த பொறுப்பை எடுத்து தான் நான் வரி வசூலிக்கும் பொறுப்பை ஆங்கிலேயர் ஜமீன்தார்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஜமீன்தார்கள் ஆங்கில அரசுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாக மாறினர். ஆங்கில அரசு நிலையான வருவாயை கிடைப்பதை உறுதி செய்தது. முகலாயர் காலத்தில், முகலாயர் காலத்தில் யாருக்கு ஜமீன்தாருங்கிற பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா, பிரபுக்கள். யார் யார் பிரபுக்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஜமீன்தாருங்கிற பொறுப்பு கொடுக்குறாங்க. அதே அக்பர். அக்பரும் யார்? அவர் ஒரு முகலாய மன்னர். அக்பர் ஒரு முகலாய மன்னர். அக்பர் யார்னா, ஹிமாயூன். அவரோட பையன்தான் அக்பர். ஹிமாயூனோட பையன் அக்பர். அக்பர் யாருக்கு ஜமீன்தாருங்கிற பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா, ரெண்டு பேருக்கு கொடுக்குறாங்க. ஒன்று பிரபுக்களுக்கு கொடுக்குறாங்க, இன்னொன்று முந்தைய அரசு குடும்பங்களின் வழி தோன்றர்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது ரெண்டாவது முறை. இப்போ நிலையான நிலவரி திட்டம் ஃபஸ்ட்டு முறை பார்த்தாச்சு. ரெண்டாவது முறை என்ன முறைனா, ரயத்துவாரி முறை. ரெண்டாவது என்ன முறை? ரயத்துவாரி முறை. அப்போ ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்னா, தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட். ரெண்டு பேர் ரயத்துவாரி முறையை கொண்டு வராங்க. ரயத்துவாரி முறை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1820. இப்போ நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இப்போ 1793. நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு? காரன்வாலிஸ் பிரபு. அப்போ காரன்வாலிஸ் பிரபு யாருன்னா, முதன் முதலில் 1891 முதன் முதல் என்ன பண்ணுறாரு, முதன் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார்னா காரன்வாலிஸ் பிரபு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன, காரன்வாலிஸ் பிரபு இந்திய குடிமைப்பணியின் தந்தை, என்று அழைக்கப்பட்டவர் யார்னா காரன்வாலிஸ் பிரபு. அப்போ ரயத்துவாரி முறை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1820. அப்போ ரயத்துவாரி முறை, அப்போ ரயத்துவாரினா எந்த மொழி சொல்னு கேட்பாங்க, அரபு மொழி சொல். ரயத்துவாரிங்கிறது எந்த மொழி சொல், அரபு மொழி சொல்லின் பொருள் என்னன்னா உழவர். அங்கே ஜமீன்தாருங்கிறது எந்த மொழி சொல்னு சொன்னோம், பாரசீக மொழி சொல். அப்போ பாரசீக மொழி சொல்லின் பொருள் என்னங்க, நிலத்தின் உடைமையாளர். இங்கே ரயத்துவாரிங்கிறது என்ன மொழி சொல், அரபு மொழி சொல். அரபு மொழி சொல்லின் பொருள் என்ன, உழவர். இப்போ இந்த ரயத்துவாரி முறை எங்கெங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா, எந்தெந்த இடத்துலனா சென்னை, மும்பை, அஸ்ஸாம் மற்றும் கூர், இந்த நாலு இடத்துலையும் ரயத்துவாரி முறை கொண்டு வராங்க. அங்கே ஜமீன்தாரி முறையில் நிலம் யாருக்கிட்ட இருந்தது, நிலத்தின் உரிமையாளர் யாருன்னா ஜமீன்தார். இங்கே ரயத்துவாரி முறையில் நிலத்தின் உரிமையாளர் யாருன்னா விவசாயிகள். நிலத்தின் உரிமையாளர் யார், விவசாயிகள். அப்போ நிலத்தின் உரிமையாளர் விவசாயிகள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ கவர்மெண்ட்டு நேரடியாக என்ன பண்ணுறாங்க, விவசாயிகளிடமிருந்து வரி வசூலை பெற்றது. ஆங்கில அரசு நேரடியாகவே விவசாயிகளிடமிருந்து வரி வசூலை பெற்றது, எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லை. அப்போ ஜமீன்தாரில் ஜமீன்தாரி முறையில் ஜமீன்தாரர் இடைத்தரகராக இருந்தார், ஆனால் அந்த ரயத்துவாரி முறையில் எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லை. அப்போ தொடக்கத்தில் நிலவரி எவ்வளோ வசூல் பண்ணாங்கன்னா விளைச்சலில் பாதி என நிர்ணயிக்கப்பட்டது. இப்போ அவங்களுக்கு விளைச்சல்னா என்ன, இப்போ 100% அவங்களுக்கு விளைச்சல் இருந்ததுன்னா அதில் 50% கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ விளைச்சலில் பாதி என நிர்ணயிக்கப்பட்டது. பின்னர் அதுக்கப்புறம் தாமோஸ் மன்றோ அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, 1/3 நிலவரி கொடுக்கணும். அப்போ ரயத்துவாரி முறை கேட்பாங்க, ரயத்துவாரி முறையில் தாமஸ் மன்றோ விளைச்சலில் எத்தனை பங்கு நிலவரி கொடுக்கப்பட்டது, 1/3 நிலவரி கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த ரயத்துவாரி முறையில் எத்தனை ஆண்டு குத்தகை கொடுத்துருக்காங்கன்னா, 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு. எத்தனை ஆண்டு, 20 அல்லது 30 ஆண்டுக்கு ரயத்துவாரி முறையில் குத்தகை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜமீன்தாரி முறையில் 10 ஆண்டுக்கு மட்டும்தான், ஜமீன்தாரி முறையில் 10 ஆண்டுக்கு மட்டும்தான் குத்தகை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜமீன்தாரி முறையில் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் விவசாயிகள். இங்கே ரயத்துவாரி முறையில் விவசாயிகள் வந்து மிகவும் பாதுகாப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரயத்துவாரி முறையின் சிறப்பு கூறுகள், ரயத்துவாரி முறையின் சிறப்பு கூறுகள் என்ன, வருவாய் ஒப்பந்தம். அப்போ வருவாய் ஒப்பந்தம் என்ன, கவர்மெண்ட்டே அதாவது அரசாங்கம் வருவாய் ஒப்பந்தம் நேரடியாக விவசாயிகளுடன் செய்து கொள்ளப்பட்டது. நில அளவு மற்றும் விளைச்சலில் மதிப்பீடு காணப்பட்டது. அப்போ எவ்வளோ நிலம் இருக்குது அதுக்கு தகுந்தமாரி வரி வசூலித்தாங்க. 3வது பாயிண்ட் என்ன, அரசு விளைச்சலில் 45%-50% வரை வரியாக நிர்ணயம் செய்தது. இப்போ 45%-50%னா என்ன, 50 விளைச்சலில் பாதி நிர்ணயம் செய்கிறாங்க. அடுத்தது 3வது முறை நில உடைமை முறைகள், மகள்வாரி முறை. இது ஒரு நில உடைமை முறை தான், மகள்வாரி முறை. 3 முறையில் 3வது டாபிக் பார்க்குறோம், மகள்வாரி முறை. மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தியவர் யார்னா ஹோல்ட் மெகன்சி. மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தியவர் யார், ஹோல்ட் மெகன்சி. மகள்ங்கிறது எந்த மொழி சொல்னா ஹிந்தி மொழி சொல். மகள்ங்கிறது எந்த மொழி சொல், ஹிந்தி மொழி சொல். ஹிந்தி மொழி சொல்லின் பொருள் என்ன, கிராமம். இப்போ மகள்வாரி முறை கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போனா 1800 22 எங்கெங்க கொண்டு வராங்கன்னா, கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்தியாவின் சில பகுதிகள் மற்றும் பஞ்சாப், இந்த இடத்துலலாம் கொண்டு வராங்க. அப்போ ஜமீன்தாரி முறையின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவமே மகள்வாரி முறை. ஏன் ஜமீன்தாரி முறையின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவமே மகள்வாரி முறைனா, ஜமீன்தாரி முறையில் இடைத்தரகராக யார் இருப்பாங்கன்னா ஜமீன்தார் இருப்பாங்க. நான் இந்த மகள்வாரி முறையில் இடைத்தரகராக யார் இருப்பாங்கன்னா கிராம தலைவர்கள் இருப்பாங்க. யார் இருப்பான்? கிராம தலைவர்கள். அதனால தான் ஜமீன்தாரி முறையின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம்தான் மகள்வாரி முறை. சரி, இப்போ இந்த மகள்வாரி முறையில் சில அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்தவர் யார்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. மகள்வாரி முறையில் சில அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. அப்போ மகள்வாரி முறை சில அடிப்படை மாற்றங்களை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1833. யாருடைய வழிகாட்டுதல்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா ராபர்ட் மெர்தின்ஸ்பர்ட். இப்போ ராபர்ட் மெர்தின்ஸ்பர்ட் என்பவரின் வழிகாட்டுதல்படி வில்லியம் பெண்டிங் பிரபு மகள்வாரி முறையில் சில அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்தார். எந்தெந்த இடத்துலனா ஆக்ரா, பஞ்சாப், மத்திய பிரதேசம், ஒரிசா. இப்போ இங்கே நிலத்தின் உரிமையாளர் யார்னா கிராமம். நிலத்தின் உரிமையாளர் யாரே? கிராமம். அப்போ தொடக்கத்தில் நிலவரி எவ்வளோ வசூல் செஞ்சாங்கன்னா 1/2 நிலவரி வசூல் வச்சுருக்காங்க. 1/2 நிலவரி வசூல் செஞ்சுருக்காங்க. பின்னர் வில்லியம் பெண்டிங் பிரபு மொத்த விளைச்சலில் நில வருவாய் 50% என குறைத்தார். அப்போ என்ன, ஃபஸ்ட்டு 1/2 நிலவரி வாங்கிட்டு இருந்தவங்க வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன பண்ணுறது, மொத்த விளைச்சலில் பாதி கொடுங்க, விளைச்சலில் பாதி நிர்ணயிக்கிறார். அப்போ யார், கிராம தலைவர் தான் என்ன பண்ணுறாங்க, அரசுக்கு செலுத்த ஒரு கிராம தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இப்போ நில வருவாயை வரி வசூலிக்கிறவங்க யாரே, ஒரு கிராம தலைவர். மகள்வாரி முறையின் சிறப்பு கூறுகள். இப்போ அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடைத்தரகராக செயல்பட்டவர் கிராம தலைவர். முக்கியமான பாயிண்ட்டு, அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே இடைத்தரகராக செயல்பட்டவர் யாரு, கிராம தலைவர். ஆனால் ஜமீன்தாரி முறையில் இடைத்தரகராக இருந்தவர் யாரு, ஜமீன்தார். இத்திட்டம் கிராம வாரியான மதிப்பீடாக இருந்தது. ஒரே நபர் பல கிராமங்களை தன் வசம் வைத்திருந்தார். 3 முடிஞ்சிருச்சு. 1, நிலையான நிலவரி திட்டம். 2, ரயத்துவாரி முறை. 3, மகள்வாரி முறை. 3 புதிய நில உடைமை முறைகள். அப்போ ஆங்கிலேயர் கொண்டு வந்த 3 நில உடைமை முறைகளை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது ரெண்டாவது டாபிக் என்னன்னா ஆங்கிலேயரின் வணிக கொள்கைகள். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தாச்சு, புதிய நில உடைமை முறைகள். ரெண்டாவது டாபிக் என்ன, ஆங்கிலேயரின் வணிக கொள்கைகள். ரெண்டாவது டாபிக் என்னன்னா ஆங்கிலேயரின் வணிக கொள்கைகள். அப்போ வணிக கொள்கைக்கு வணிகத்துக்காக ஒரு செடி, முக்கியமான செடி இங்கிலாந்துக்கு ஆங்கிலேயர்களுக்கு தேவைப்படுது. அதனால் அந்த செடியை கம்பல்சரியாக நீங்கள் என்ன பண்ணணும், பயிர் வச்சு தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. அதான் என்ன, ஆங்கிலேயரின் வணிக கொள்கை. எந்த செடினா இங்கிலாந்தின் தொழிற்சாலைகளுக்கு தேவையான தொழிற்சாலை பயிர், அவுரி செடி. இப்போ தொழிற்சாலை பயிர் என்ன, அவுரி செடி. அவுரிக்கு இன்னொரு பேர் இண்டிகோ. அவுரிக்கு என்ன பேர், இன்னொரு பேர் இண்டிகோ. அதாவது அவுரினா என்ன செடினா, துணிகளுக்கு சாயம் தயாரிக்கப்படும் செடி அவுரி செடி. இப்போ துணிகளுக்கு சாயம் தயாரிக்கப்படும் செடி தான் என்ன, அவுரி செடி. இந்த அவுரி செடியா கம்பல்சரியாக இந்திய விவசாயிகள் என்ன பண்ணணும், பயிரிடப்பட வேண்டும் என்று வற்புறுத்துறாங்க. வற்புறுத்துறதால என்ன பண்ணுறாங்க, விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. அதான் என்ன கழகம், இண்டிகோ கழகம் இல்லைன்னா அவுரி செடி. இன்னொரு பேர் என்ன, இண்டிகோ கழகம். துணிகளுக்கு சாயம் தயாரிக்கப்படும் செடி தான் என்ன செடி, அவுரி செடி இல்லைன்னா இண்டிகோ. என்ன கலர்னா கருநீல கலர். அப்போ இண்டிகோ கழகத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா கருநீல சாய கிளர்ச்சி. கண்டிப்பாக கேட்பாங்க. இண்டிகோ கழகம் நடைபெற்ற ஆண்டு 1859-1860. இப்போ இண்டியோ கழகம் நடைபெற்ற ஆண்டு இப்போ 1859-1860. அப்போ இண்டியோ கழகத்தை தோற்றுவித்தவர்கள் யாரார்னா 2 செப்டம்பர் 1859 திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ். ரெண்டு பேருமே இந்தியோ கழகத்தை தோற்றுவித்தவர்கள். இந்தியோ கழகத்தை தோற்றுவித்து இந்தியோ கழகம் நடைபெற்ற ஆண்டு எப்போ? 1859 to 1860. இப்போ 1859 செப்டம்பரில் இந்தியோ கழகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணுறது? தோற்றுவித்தவர்கள் திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ். எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, வங்காளத்தில் நாடியா டிஸ்ட்ரிக்ட். நாடியா டிஸ்ட்ரிக்டில் தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியோ கழகம் நடைபெற்றது. இப்போ இந்திய விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ ஐரோப்பியர் பண்ணையாளர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் கடுமையான அடக்குமுறையை கையாளுறாங்க. கடுமையான அடக்குமுறை, அதாவது என்ன பண்ணுறாங்க, விவசாயிகள்லாம் ஐரோப்பிய தொழிற்சாலைகள்லாம் எரிக்கிறாங்க. எரிச்சிட்டு கழகமானது இந்தியோ கழகம் என்ன பல்வேறு இடங்களுக்கு போய் பரவுது. இந்த செய்தியை வந்து, அதாவது என்ன, இந்தியோ கழக விவசாயிகளின் துயரங்களை பல முறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பத்திரிகை, எந்த பத்திரிகைனா இந்து தேசபக்தன், இந்து தேசபக்தன் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்னா, வாவேசு சுப்பிரமணிய ஐயர். அவர் தான் என்ன பண்றது, இந்து தேசபக்தன் என்ற பத்திரிகையின் ஆசிரியர். அந்த பத்திரிகை மூலமா தான் என்ன பண்றாங்க, அவுரி விவசாயிகளின் துயரங்களை பலமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பத்திரிகை இந்து தேசபக்தன். இப்ப வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர நாடகம், நாடகத்துக்கு பேர் என்னன்னா நீல் தர்பன். நீல் தர்பனுக்கு இன்னொரு பேர் இண்டிகோவின் கண்ணாடி என்ற ஒரு நாடகத்தை எழுதியவர் யார்னா, தீனபந்து மித்ரா. நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் யாரு, தீனபந்து மித்ரா. நீல் தர்மன் என்ற நாடகத்தை எழுதியிருக்காரு. நீல் தர்மன்ங்கிற நாடகத்துக்கு இன்னொரு பேர் என்ன, இண்டிகோவின் கண்ணாடி. நீல் தர்மன் என்ற நாடகத்தின் ஆசிரியர் தீனபந்து மித்ரா. அப்ப கவர்மெண்ட், அரசு ஒரு அவுரி ஆணையத்தை அமைத்தது. அவுரி ஆணையம்னா ஒரு குழு அமைக்குது. எப்ப அமைக்குதுன்னா 1860. அப்ப அரசு அவுரி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1860. அந்த ஆணையம் எப்ப பரிந்துரை செய்ததுன்னா, 1862 சட்டப்பாகம் 6 உருவாக்கியது. ஐரோப்பிய பண்ணையாளர்களின் அடக்குமுறைக்கு பயந்து என்ன பண்றாங்க, விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. ஆங்கிலேயருக்கு பயந்துகிட்டே, அடக்குமுறைக்கு பயந்து வங்காளத்தின் அவுரி விவசாயிகள் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் குடியேறினர். எங்கெங்க போய் குடியேறாங்க, பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் குடியேறாங்க. ஆங்கிலேயரின் வணிக கொள்கைகள், இப்போ ஆங்கிலேயரின் வணிக கொள்கை என்ன, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு செடி கம்பல்சரியாக தேவைப்படுது. ஏன்னா செடி, அவுரி செடி, அதுக்காக விளைவிக்க சொல்கிறாங்க. நான் விளைவிக்க மாட்டேன்னு சொல்லி விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. அதான் இண்டிகோ கழகம். முடிஞ்சிச்சா, ரெண்டாவது டாபிக் முடிஞ்சிருச்சு. முதல் டாபிக் புதிய நில உடைமை முறைகள், ரெண்டாவது டாபிக் என்ன, ஆங்கிலேயரின் வணிக கொள்கைகள்.
இதுவரை அரியலூர் மாவட்டம் பரணம் ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மைய நிறுவனர் திருமதி சா முத்துலட்சுமி அவர்கள் வழங்கிய Group 4 Unit 7 இந்திய தேசிய இயக்கம் பகுதி 1 கேட்டோம். அவர்களுக்கு நம் புதுகை பண்பலை சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். இந்திய தேசிய இயக்கம் பகுதி 2 நாளை மாலை 3 நமது பண்பலையில் கேட்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6380707950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டறிய நமது பண்பலையில் இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2. நன்றி நேயர்களே.